السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, நமது ஓல்டு சினாயா தாவா சென்டர் சார்பாக வாராந்திர பேச்சு பயிற்சி முகாம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது நாவாற்றலை நல்ல முறையில் மென்மேலும் வளர்த்து சமூகத்திற்கு நேரான பாதையில் அழைப்பதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பேச்சாளர்களாக பயிற்சி பெறக்கூடிய நாம் அடிப்படையான சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நமக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு, அதனை நன்றாக கவனித்து பேச வேண்டும். இன்று நிறைய சகோதரர்களை பார்க்குறோம், கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒன்றாக இருக்கும், ஆனால் அவர்கள் தயாரித்து வந்து பேசக்கூடிய பேச்சுகள் அனைத்துமே தலைப்பிற்கு அப்பாற்பட்டு இருக்கும். இப்படி நாம் பேசினால் பேச்சு ஒன்றுமே எடுபடாமல் போய்விடும். இப்போ தலைப்பு என்பது மிக முக்கியமாக பேச்சாளர்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாக நாம் தயார் செய்து வைத்திருக்கிற குறிப்புகள், அந்த குறிப்புகள் தலைப்பை ஒட்டி அமைந்திருக்குமையானால் நாம் பேசக்கூடிய பேச்சு அந்த குறிப்பு சில நேரங்களில் வந்து அது போதாது, இன்னும் செய்திகளை சேர்த்து கொள்ளலாம் என்று இருந்தாலும் நாம் தலைப்பை ஒட்டி பேசும்போது நம்முடைய பேச்சினுடைய பாதி வெற்றி அங்கு வந்துவிடும். காரணம், நம்ம தலைப்பின் கீழே பேசுகிறோம். செய்திகள் குறைவாக இருந்தாலும், தகவல் கூடுதலாக இல்லை என்றாலும், அல்லது சில சில பிரச்சனைகள் பிழைகள் இருந்தாலும், நாம் தலைப்பின் கீழே பேசும்போது நம்முடைய பேச்சினுடைய வெற்றி பாதி அடைந்து விடுவோம். அப்போ அதை ஆரம்பத்தில் நம்ம கவனித்து கொள்ள வேண்டும். சிலர் பேச்சாளர்களை பார்க்கிறோம், பேசும்போது என்ன செய்வது, இதையெல்லாமோ பேசுவார்கள். ஆரம்பத்தில் பேசுகிற இதில் ஒரு 10 நிமிடம் போயிடும், அதற்கு பிறகு சொல்வார்கள் நான் இப்போது தான் தலைப்பிற்குள் நுழைகிறேன் அப்படின்னு சொல்வார். அப்போ 10 நிமிடம் அவர் வந்து அது இது சம்மதம் இல்லாதெல்லாம் பேசி, ஆரம்பத்தில் தேவையற்றதெல்லாம் பேசி கடைசியில் சொல்வார் நான் இப்போ தலைப்பிற்குள் வருகிறேன். அப்போ இப்படி இருந்தால் மக்களுடைய அந்த ஈர்ப்பு கவனம் இருக்காது. இப்போ நம்ம நுழை ஆரம்பத்திலேயே தலைப்பிற்குள்ளே நுழைந்து விட வேண்டும். இது மிக முக்கியமாக பேச்சாளர்கள் கவனிக்க வேண்டிய செய்தி. அடுத்தது, நம்முடைய தலைப்பை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி பேசணும். உதாரணமாக ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அந்த தலைப்பை நம்ம அடிக்கடி வார்த்தைகளில் யூஸ் பண்ணணும். உதாரணமாக, துலாதவருடைய நிலை என்ன அப்படின்னு ஒருவருக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் கடைசி வரைக்கும் துலாதவரின் நிலை என்ன அப்படின்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணலை, அதை புலங்கலன்னு சொன்னால் பேச்சு எடுபடாது. அப்போ நமக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை உறுதிப்படுத்துவது போல திரும்ப திரும்ப அந்த தலைப்பை வந்து இடைக்கிடையில் அதை வந்து நினைவுபடுத்தணும். அப்படி நினைவுபடுத்தினால்தான் நம்ம தலைப்பில் அப்படியே நின்று பேச முடியும். இப்போ இதையும் நம்ம கவனிக்கும். நிறைய பேச்சாளர்களை பார்க்குறோம், தலைப்பு ஒன்று கொடுத்துருக்கோம், ஆனால் அந்த தலைப்பை அவர் வந்து ஒரு தடவையும் அதை புழங்க மாட்டார். அப்படி இருந்தேன்னு சொன்னால் பேச்சு என்ன செய்யாது, எடுபடாது. அப்போ நம்முடைய தலைப்பு உறுதிப்படுத்துவது போன்று நம்முடைய பேச்சு என்ன செய்ய அமையும். அடுத்தது பாருங்க, சில தலைப்புகள் வாதம் பிரதிவாதம் இப்படி அமையும். சில தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் வாதங்களையும் நம்ம வைக்கணும், மற்றவர்களுடைய வாதங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து அங்கே நிரூபிக்கணும். எது சரியான வாதம்ன்றத நம்ம முன்வைக்கணும். இப்படி சில தலைப்புகள் அமையும். உதாரணத்திற்கு பெண்களை பற்றி, இஸ்லாம் பெண்ணுக்கு உரிமை அளிக்கிறதா அல்லது உரிமையை பறிக்கிறதா இப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, நம்ம வெறுமனே இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை வழங்குகிறது அப்படின்றதையே சொல்லிட்டு போக கூடாது. எதிர்வாதம் என்ன? இப்போ எதிர்வாதம்னா பெண்களுடைய உரிமைகளை இஸ்லாம் பறிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எதை எதெல்லாம் வைக்கிறாங்க அதை நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டணும். நிப்பாட்டி எது சரியான வாதமோ, எது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறதோ அதை நம்ம நிறுவணும். அப்போ சில தலைப்புகளை வந்து நம்ம கவனிக்கணும். வாதம் பிரதிவாதமாக நமக்கு ஒரு தலைப்பு வழங்கப்பட்டால் ரெண்டையும் சேர்த்து இணைத்து நம்ம என்ன செய்யணும், பேசணும். ஒரே தலைப்புலேயே பேசக்கூடாது. உதாரணத்திற்கு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், உரிமைகளை பறிக்கிறது என்று சொல்கிறார்கள், அப்படியே சொல்லி அடிக்கிட்டு முடிக்கவும் கூடாது. அதே மாதிரி வந்து இஸ்லாம் இப்படி ஒன்று உரிமைகளை வழங்குகிறது, இதுவல்லவா இஸ்லாம் அப்படின்னு சொல்லி வெறுமனை இதையும் சொல்லி முடிச்சிடக்கூடாது. அப்போ ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும், அவர்கள் வைக்கக்கூடிய எதிர்வாதங்களை வைத்து அதற்கு சரியான தீர்ப்பு என்ன அப்படின்றதை நம்ம சேர்த்து சொல்லும் போது அதுல வந்து நமக்கு, அதாவது மக்களுடைய கவனம், முழு கவனமும் மட்டுமல்லாமல் அந்த தலைப்பை அழகான முறையில் மக்களிடத்துல கொடுத்தது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். இப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். உதாரணமாக மதுபானம், அதே போல மதுபானம் மனிதனுக்கு அது ஏற்றதா அல்லது ஆபத்தானதா இப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், மதுபானம் அருந்துபவர்கள் என்னென்ன நியாயங்களை எல்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாம் அப்படி எடுத்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு பதில் என்ன செய்யணும், சொல்லணும், இஸ்லாம் இது இப்படி மறுக்குது அப்படின்றதை எடுத்து சொல்லும் போது தான் அந்த தலைப்பை நம்ம முழுமையாக பயன்படுத்தியது போன்ற ஒரு காட்சி ஏற்படும். அதே போல அன்புள்ள சகோதரர்களை, சில தலைப்புகள் வந்து கேள்வியாக வரலாம். சில தலைப்பை வந்து கேள்வியாக கூட என்ன செய்யலாம் வரலாம். உதாரணமாக கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு கேள்வி வரும். இப்போ இந்த கேள்விக்கு நம்மளுடைய தலைப்பு பேச்சில் வந்து பதில் கண்டிப்பாக சொல்லணும். பதிலை எப்படி சொல்லணும், அதே போல தான் கற்றவர்கள் கல்லாதவர்கள் ரெண்டு யார் யார், அவர்களுடைய விளக்கம் என்ன அப்படின்றத சொல்லணும். கற்றவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கல்லாதவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இப்படின்றத சொல்லி கடைசியில் முடிக்கும் போது சமமாவார்களா என்ற கேள்விக்கு சமமாக முடியாது அப்படின்றத வந்து ஆணித்தரமாக அங்கே என்ன செய்ய நிறுவணும். அப்போ சில நேரங்களில் வந்து கேள்வியாக கூட தலைப்பு வரும். அப்போ அதுக்கு பதிலை வந்து நம்ம முறையாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ இதையும் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்தது பாருங்கள், சில நேரங்களில் தலைப்பு வந்து ரெண்டு தலைப்பாக கொடுத்துருவாங்க. உதாரணமாக மரணம் முதல் மன்னரை வரை அப்படின்னு கொடுப்பாங்க. மரணம் முதல் மன்னரை வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ரெண்டு வருது, மரணத்தை பற்றியும் பேசணும், மன்னரை வாழ்க்கையை பற்றியும் பேசணும். இப்போ மரணம் அப்படின்றது என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கணும், மன்னரைன்றா என்ன அதையும் சேர்த்து விளக்கணும். இப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்று மட்டும் என்ன செய்யக்கூடாது, சொல்லி முடிச்சிட கூடாது. அப்போ ரெண்டு சேர்த்து நம்ம சொல்லும் போது தான் அப்போ வந்து அப்போ எல்லாரும் விளங்கி வைத்தது போன்று சரி நமக்கு ரெண்டு விஷயம் கிடைச்சி போயிடும், மரணத்தை பற்றியும் பேசுவார், மன்னரை வாழ்க்கையை பற்றியும் பேசுவார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம ஒன்றை மட்டும் பேசிட்டோன்னு வைங்க, கொடுத்தது இப்படி இல்லையே, தலைப்பு ரெண்டுல கொடுத்தாங்க, ஏன் அவர் ஒன்றை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்றதான் பேசுவாங்க. நம்ம நல்லதே கரெக்டாகவே பேசினாலும் 100% மரணத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், மன்னரையே தொடலை என்றாலும் மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒன்றை தானே பேசினாரு, இது மன்னரையை பற்றி பேசலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நம்ம மன்னரையை மட்டும் பேசி மரணத்தை விட்டுட்டாலும் இது ஓகே, ஆனால் மரணத்தை பற்றி அவர் டச் பண்ணவே இல்லையே அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ இதை நம்ம பேச்சாளர்கள் இன்னையும் நம்ம கவனிக்க, தலைப்பு எப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ மன்னரை மரணம் முதல் மன்னரை வரன்னு சொன்னால் ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யணும், இணைத்து சொல்ல வேண்டும். அப்போ இது குறிப்பு எடுக்கும்போது தலைப்பை நம்ம தயாரிக்கும் போது மிக மிக கவனத்தோடு நம்ம தயாரிக்கணும். அடுத்தது பாருங்க, சில தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு வாழ்க்கையை குறித்து சில நேரங்களில் தலைப்பு கொடுப்பாங்க. உதாரணமாக அறியாமை காலத்துக்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து இஸ்லாம் வளருவதற்கு முன் அப்படின்னு சில நேரம் தலைப்பு கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பேசிடக்கூடாது, அறியாமை காலத்துக்கு பின் அப்படின்னு சொன்னால் அறியாமை காலம்னா என்ன அப்படின்றதையே போட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அறியாமை காலம்ன்றத சுருக்கமாக ஆரம்பத்தில் முன்னுரை வழங்கிட்டு அறியாமை காலத்துக்கு பின் எப்படி மக்கள் மாறினார்கள், எப்படி அந்த நிலை இருந்துச்சு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடணும். அப்போ ஒரு பக்கமே பேசக்கூடாது, இப்படியும் சில நேரங்களில் தலைப்பு வரும். அதே மாதிரி நான் சொன்னது போல இஸ்லாம் வளருவதற்கு முன் அப்போ எந்த நிலை இருந்துச்சு அதை தான் பேசணும். இஸ்லாம் வளர்ந்த பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது, அதிகமாக அதில் போய் நேரங்களை வீணடிக்கக்கூடாது. இப்போ நமக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டதோ அதில் நின்று நம்ம பேசணும். அப்படி பேசினாதான் நம்முடைய பேச்சில் வந்து பாதி வெற்றி அப்பமே அடைஞ்சிவிடும். நம்ம குறிப்பு அடுத்தது தயார் செய்து அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்ம தலைப்புக்குள்ளே நின்று ஸ்டாண்டர்டாக நின்று பேசும்போது அதில் நமக்கு வெற்றி இனசையும் கிடைச்சிவிடும். அதே மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குவதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அதை போட்டு அடுக்கிட்டு இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உருவாக்குனாங்க, உருவாக்கியதற்கு பிறகு எப்படி சமூகம் மாறிச்சு அதைத்தான் நம்ம அழகாக என்ன செய்யணும், கோடிட்டு காட்டணும். இப்போ நம்ம இதில் இந்த பாடத்தில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி தலைப்பு. தலைப்பு அதான் மிக மிக முக்கியமானது. நம்ம ஆரம்ப முதல் பாடத்திலே நம்ம சொன்னோம், இதனுடைய ஆரம்ப வெற்றியே வந்து தலைப்பு தயாரித்தல். தலைப்பு தயாரிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தயாரித்தலும் சரியான முறையில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இதை நம்ம பேச்சாளர்கள், பேச்சு பயிற்சியாளர்கள் இதை மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை, நம்ம வந்து நிறைய விஷயங்களை முதல்ல எடுத்து நம்ம தயார் செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு தலைப்பின் கீழே நிறைய செய்திகளை எடுக்கணும். நிறைய செய்திகளை எடுத்து எல்லாத்தையும் போட்டு குழப்பவும் முடியாது. அதுலேருந்து நம்ம நல்ல விஷயங்கள் எது இருக்குது அப்படின்றத பொறுக்கி ஒரு 10 பாயிண்ட்ஸ், நமக்கு ஒரு 10 நிமிஷம் தர்றாங்க, நேரம் தர்றாங்க, அல்லது ஒரு அரை மணி நேரம் தர்றாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதுலேருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுக்கணும். இதை விட இது நல்லா இருக்குது, இதை விட இது நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். எதை நம்ம சொன்னால் அது மக்களுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். அப்ப நம்ம அப்படி தேர்வு செய்து எடுக்கும்போது நம்முடைய பேச்சு நல்ல முறையில் என்ன செய்யும், அமையும். சரி, நேரத்துக்கு ஏற்ப நம்முடைய தலைப்புகளை என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். எல்லாவற்றையும் போட்டு குழப்பி அதை மாத்தி அப்படியும் செய்யக்கூடாது. சரி, இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் ஒரு 10 விஷயம் அப்படி பொறுக்கி எடுத்துட்டோம், ஒரு 20ல் ஒரு 10 எடுத்துட்டோம். இந்த 10 நம்ம எப்படி சரி பண்றது, எதை முதல்ல சொல்றது, எதை ரெண்டாவது சொல்றது, அந்த வரிசை பிரகாரம் அதை நம்ம அடுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. தலைப்பை நம்ம தேர்வு செய்த பின்னாடி அதை எழுதணும், ஒரு குறிப்பில் என்ன செய்யணும், கைப்பட எழுதணும். எழுதுனாதான் நமக்கு வந்து எதை பேசலாம் எதை பேச வேண்டான்றது அது அது உணர்த்தும், அது நமக்கு சொல்லும். இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்யாமல் வெறுமனே நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நெட்டில் பொறுக்கி எடுத்து இப்படி வந்தோம்னு சொன்னால் பேச்சு உண்மையிலேயே என்ன செய்யாது, எடுபடவே செய்யாது. இதுக்கு நல்ல உழைப்பு வேணும். இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் யார், ஆபிரஹாம் லிங்கன். அவர் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர். அவர் என்ன சொல்கிறார்ன்னு சொன்னால், அவர் ஒரு மேடை பேச்சுக்காக தயார் செய்கிறார் என்றால் ஒரு தலைப்பு அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது. அப்போ அதற்காக வேண்டி அவர் தயாரிப்பை மேற்கொள்ளும் போது என்ன செய்வாரான் சொன்னால், 100 விஷயங்களை அவர் தேர்வு செய்வாராம். 100% அவர் இப்போ எடுத்த அந்த குறிப்பில் 100% எடுத்துருவாராம். எடுத்துட்டு 90% ரிஜெக்ட் பண்ணிடுவாராம். அதில் 10% மட்டும் ஃபில்டர் பண்ணி எதை பேசணுமோ அதை மட்டும் என்ன செய்வார், கொடுப்பார். அப்போ 90% வந்து இதை வேண்டான்னு தவிர்த்துடுவார். அப்போ எவ்வளோ தயாரிப்பு அவர் எடுத்திருக்கிறான்னு பாருங்க. அதனால தான் அவர் வந்து சிறந்த ஒரு பேச்சாளராக திகழ்ந்தார். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார் அமெரிக்காவிலேயே, இன்னொரு சிறந்த ஒரு பேச்சாளர். அவர் கூட இதே கருத்தை தான் சொல்கிறார், 100 கருத்துகள் 100% எடுக்கணும், 10 வந்து அதுலேருந்து சூஸ் பண்ணி 90 ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல முறையில் என்ன செய்யும், பேச்சு அமையும் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒருவர் வந்து நம்ம அதாவது ஐநா சபையில் பேசக்கூடிய ஒரு பிரபலியமான பேச்சாளர், எனக்கு ஞாபகத்தில் வரல, அவர் வினோத் மனேஷனா ஏதோ ஒரு பேர், ஞாபகத்துக்கு வரையில. அவர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் லண்டனில் அங்கே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், லண்டனில் ஆங்காங்கே ஒரு பார்க்கில் கூடி அதுலேருந்து என்ன செய்யுது மாதிரி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மைக்கை வச்சு போட்டு எல்லாரும் பேசுவாங்களாம். இதை பேசி பேசி பேச்சாளர்களை உருவாக்குவாங்களாம். அந்த அந்த மக்களும் வந்து கொஞ்ச நஞ்ச மக்கள் கிடையாது, 100 கணக்கான மக்கள் கூடி இருப்பாங்களாம் இது மாதிரி எல்லா இடங்கள்லையும். அப்ப அங்க இவர் பயிற்சி எடுத்து இது போன்று பேசி உருவாகி இப்போ ஐநா சபையில வந்து ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக என்ன செஞ்சார், திகழ்ந்தார் என்ற குறிப்பை கூட நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, முதல்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், நம்ம பேச்சாளராக ஆகலாம், ஆக முடியும், நான் நல்ல பேசுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அது ஆரம்பத்தில் அது வேணும். இது இருந்தா மட்டும்தான் நம்முடைய பேச்சு நாள் போக 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 டெவலப் பண்ண முடியும். சும்மா மனதளவுல ஒண்ணுமே இல்லாம சரி என்னைக்கோ தலைப்பு கொடுத்தா பேசுவோம், இல்லைன்னா விட்டுருவோம், தந்த வாய்ப்பு இருந்தா பேசுவோம், இல்ல அதுவும் வேணான்னாலும் ஓகே இப்படின்னா பேசவே முடியாது. இப்ப முதல்ல தன்னம்பிக்கை என்ன செய்யணும், வேணும், பேச்சாளர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஒரு வெறி இருக்கணும், இருந்தாதான் நமக்கு பேச்சாளராக மாற முடியும். அப்ப இந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யணும், இன்ஷால்லா நம்முடைய தலைப்புகளை தயார் செய்யணும், ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா, அவர் 10 எடுத்துட்டு 90 ரிஜெக்ட் பண்ணிடுவார் இல்லையா, அதுக்கு பிறகு அவர் மைண்டு சும்மாவே இருக்காதான், போய் எப்போ மேடையில பேசி முடிக்கிறாரோ அது வரைக்கும் அவருக்கு அந்த உணர்வு தான் வருமா, சாப்பிடும் போதும் நம்ம எப்படி பேச போறோம்னோ தெரியல, எதை சொல்லணுமோ தெரியலையே, என்னென்ன கருத்துக்களை வைக்கணும் தெரியலையே, எந்த மாதிரி மக்கள் ஒரு இப்படியே ஒரு சிந்திப்பாராம். இப்ப அவர் சொல்றாரு, நான் நல்ல பேசுவதற்கு எனக்கு அந்த அந்த ஏற்பட்ட அந்த உணர்வு இருக்கா இல்லையா, எடை அந்த பேசுவதற்கு முன்பாக ஏற்பட்ட அந்த உணர்வு தான் என்னை நல்ல நிலைக்கு அது மாற்றியது. அப்போ நமக்கு ஒரு பயம் வரணும், அடுத்த வாரம் இன்னும் கொடுத்துட்டாங்க தலைப்பு எப்படி பேசுறது, இந்த நாள் வர 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 அப்படியே நெருங்க நெருங்க நமக்கு ஒரு ஒரு வருத்தம் ஒரு பயம் என்ன செய்யணும் ஏற்படணும். அப்படி ஏற்பட்டாதான் நம்ம வந்து ஒழுங்காக என்ன செய்ய முடியும், பேச முடியும். இந்த கவலை எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்து அன்னைக்கு காலையில தான் சரி ஏதாவது உட்காந்து பார்ப்போம், ஏதாவது நெட்டில் பார்ப்போம், மௌலவிட்டு ஃபோன் அடிச்சு கேட்போம், அல்லது அவர்கிட்ட பேசுவோம், இவர்கிட்ட பேசுவோம், எதையாவது ஒன்று செஞ்சுட்டு சரி இன்னைக்கு எப்படியே சமாளிச்சிருவோம் அப்படின்னு வந்தா ஒன்றும் நடக்காது, ஒழுங்காவே பேச்சு என்ன செய்யாது அமையாது. அப்போ இதை நம்ம இந்த அடிப்படையில் நம்ம கவனிக்கணும். எனவே தலைப்பு என்பது மிக மிக முக்கியமானது, தலைப்பிற்குள்ள நின்று பேசணும், தலைப்பிற்கு வெளியே என்ன செய்யக்கூடாது, போய் பேசக்கூடாது. தலைப்பு எப்படி வழங்கப்பட்டோ, கேள்வியாக வழங்கப்பட்டா பதிலை சொல்லணும், வாதம் பிரதிவாதமாக தலைப்பு வழங்கப்பட்டா ரெண்டையும் சேர்த்து பதில் சொல்லணும். ஒரு காலத்தை பற்றி குறித்து தலைப்பு சொன்னா அந்த காலத்தை குறித்து தெளிவான விளக்கங்களை கொடுக்கணும். இதுக்கு மாற்றமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, தயாரிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வதை போன்று, வல்தக்குன் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ, நல்லவற்றின்பால் அழைக்கக்கூடிய, நன்மைகளை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிடையே இருக்கட்டும், أُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ, இவர்கள்தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ், நீங்கள் தான் மக்களுக்கு சிறந்த சமுதாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறீர்கள், காரணம் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர் வ துஃமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹுவை முழுமையாக விசுவாசிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னா, இந்த மாதிரி செய்ஞ்சா நீங்க தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உம்மத் அந்த கூட்டமாக நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இந்த பயிற்சி பட்டறை நமக்கு மிக பயனுள்ளதாக நம்ம நமக்கு இந்த இந்த சூழலை வளர்த்து கொள்ளணும். எனவே இந்த சபை, இந்த பேச்சு பயிற்சி முகாம், எனவே சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், இந்த இந்த பேச்சு பயிற்சி முகாம் மிக மிக முக்கியமானது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நீங்கள் இதிலிருந்து வெளியேறி போகும்போது மிகப்பெரிய பேச்சாளர்களாக மாறலாம். மாற்று மதத்தவர்களை, மாற்று சகோதரர்களை, அவர்களை நீங்கள் இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கு உங்களுடைய நாவாற்றல் இங்கு பயிற்சி பெறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையலாம். முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் நீங்கள் நல்ல முறையில் இஸ்லாஹ் சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு பணியை நீங்கள் இங்க இந்த இடத்தின் மூலமாக பயிற்சி பெற்று நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வழி நடத்தலாம். எனவே இந்த பேச்சு பயிற்சி முகாம் என்ற இந்த பாடத்தை நீங்கள் சர்வசாதாரணமாக கணக்கிட்டு அதை சின்னதாக மதிப்பிட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். எனவே வருங்காலங்களில் உங்களுக்கு தலைப்பு வழங்கப்பட்டால், எப்போது நமக்கு தலைப்பு வழங்கப்படாது, எப்போது அந்த நேரம் வராது என்று எதிர்பார்த்தும், தலைப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகும் நல்ல முறையில் நாம் அந்த பேச்சை அழகான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.